நண்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரியம் மைக்கேல். பெண்கள் அரசின் ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கு 63 வயது வரை காத்திருக்க வேண்டும் என்ற திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் திரும்பப் பெற்றுள்ளார். தொலைக்காட்சியில் அவர் உரையாற்றுகையில், பெண்களின் பணி ஓய்வு வயது 55 60 படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று புதின் கூறியுள்ளார். ஆண்களுக்கு 65 வயது வரை அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி ஓய்வு பெறும் வயது இனிமேலும் தள்ளிப்போட முடியாத அளவுக்கான தேசிய பாதுகாப்பு சீர்திருத்தம் என்று புதின் கூறியுள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தம் ஏற்படுத்தும் மாற்றங்கள் 6 $7 billion அதிகமான செலவை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தும் என்று ரஷ்ய நிதியமைச்சர் ஆண்டன் சிலுயனோவ் கூறியுள்ளார். பிரான்சின் வடக்கு பகுதியில் சர்வதேச கடற்பரப்பில் பிரான்ஸ் மீனவர்களோடு நடந்த மோதலுக்கு பின்னர் பிரிட்டன் மீனவர்கள் தங்கள் அரசின் உதவியை நாடியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது இரு தரப்பினரும் பொருட்களை வீசியதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். அமைதிப்படுத்த அனுப்பப்பட்ட பிரான்ஸ் காவல்துறை அதனுடைய எல்லையில் இந்த சம்பவம் நடைபெறாததால் தலையிட முடியவில்லை. பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இருக்கின்ற ஒரு ஒப்பந்தம், பிரிட்டிஷ் மீனவர்கள் ஆண்டு முழுவதும் செயினி விரிகுடாவில் சிப்பிகளை எடுக்கவும் கோடை மாதங்களில் பிரான்ஸ் மீனவர்கள் சிப்பிகள் எடுப்பதை தடுக்கவும் செய்கிறது என்று பிரான்ஸ் மீனவர்கள் கூறுகின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்ட 5 பிரபல இடதுசாரி செயற்பாட்டாளர்களை சிறையில் அடைப்பதை விட 8 வீட்டு சிறையில் வைக்க இந்திய உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஜனநாயகத்தின் பாதுகாப்பு வாழ்வுதான் எதிர்ப்பு என்று இந்த தீர்ப்பை அறிவித்தபோது நீதிபதி DY சந்திரசூட் கூறியுள்ளார். கைதான இந்த 5 பேரும் மாவோயிஸ்டுகளோடு தொடர்புகளை உருவாக்கியதாகவும் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற சாதி மோதல்களின் போது வன்முறைகளை தூண்டிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்தியாவை ஆளும் இந்து தேசியவாத பாரதிய ஜனதா கட்சி அரசை விமர்சிக்கும் இந்த செயற்பாட்டாளர்களை விடுவிக்க கோரி டெல்லியில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. துருக்கி தலைவரை எதிர்ப்போருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மேற்கு கரை பகுதி நகரான வீஸ்பாடனில் இருந்து துருக்கி அதிபர் ரசிப் தயிப் எர்துவானின் சிலை ஒன்றை ஜெர்மனி தீயணைப்பு வீரர்கள் அகற்றியுள்ளனர். தீய செய்தி என்ற தலைப்பில் இந்த ஆண்டு நடைபெறும் கலை விழாவின் ஒரு பகுதியாக நகரின் சதுக்கத்தில் இந்த தங்க சிலை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் 4 உயரமாக அமைக்கப்பட்டிருந்த இந்த சிலை துருக்கி ஹிட்லர் போன்ற முழக்கங்கள் எழுப்பவும் காரணமாகியது. இந்த சிலைக்கு எதிராக சில 100 அளவே பிரச்சினை தொடங்கியது. 2016 தோல்வியில் முடிந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு பின்னர் அதிபர் எர்துவான் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை அதிக துருக்கி சிறுபான்மையை கொண்டுள்ள ஜெர்மனி கண்டித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிரிட்டன் அடுத்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கு முன்னதாக ஆப்பிரிக்க நாடுகளோடு வர்த்தக உறவுகளை வளர்ப்பதற்காக மேற்கொண்ட 3 பயணத்தில் கடைசி நாடாக பிரிட்டன் பிரதமர் தெரிசா மே நைஜீரியா சென்றடைந்துள்ளார். நைஜீரிய வணிகத் தலைவர்களை சந்திப்பதற்கு லாகோஸுக்கு செல்வதற்கு முன்னால் அபுஜாவில் அதிபர் முகமது புகாரியுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்த பயணத்தின் போது இவ்விரு நாடுகளும் 1வது பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவுள்ளன. போக்கோஹராம் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிட பிரிட்டன் உதவி வழங்குவதோடு நவீன கால அடிமைத்தனங்களை சமாளிக்கவும் தெரிசா மே நைஜீரியாவுக்கு உதவி வழங்குவார். வெனிசுவேலாவின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்க பிரேசிலுக்கு நுழைகின்ற மக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நேரிடலாம் என்று பிரேசில் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் வெனிசுலாவை சேர்ந்த 700 பேர் வருவதாகவும் நாள்தோறும் 100 or 200 பேரை மட்டுமே அனுமதிக்கும் ரசீது முறையை அறிமுகப்படுத்துவதை கருத்தில் கொண்டுள்ளதாகவும் பிரேசில் அதிபர் மைக்கேல் டெமர் கூறியுள்ளார். வெனிசுலாவின் எல்லையில் வடக்கு பகுதியில் இருக்கும் ரெராய்மராமில் படைப்பிரிவுகளை செவ்வாய்க்கிழமை முதல் அதிபர் டமர் நிறுத்தியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
எகிப்தின் சீனாய் தீபகற்பம் மற்றும் மேற்கு பாலைவன பகுதியில் 20 ஜிகாதிகளை கொன்றுள்ளதாக அந்நாட்டின் ராணுவம் தெரிவித்துள்ளது. எகிப்து லிபியா எல்லையில் முழு 7 ஜிகாதிகள் கொல்லப்பட்டதுடன் அவர்கள் வசம் இருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள காணொலி தெரிவிக்கப்பட்டுள்ளது. சினாய் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு இராணுவ நடவடிக்கையில் 13 ஜிகாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 13 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு கால்பந்து அரையிறுதிப் போட்டிகளில் தென்கொரிய அணி வியட்நாமை வென்றுள்ளது. சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர வீரரான ஹுயிங் மின்னுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி இதுவாகும்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.